வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். திருவிளையாடல் புராணத்தினுடைய 3வது திருவிளையாடல் புராணம் நேத்து நம்ம பார்த்தோம். அதில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம், பெருமானே வந்து மதுரை ஊரை வந்து அழகாக வடிவமைச்சு கொடுத்ததை நம்ம நேற்று பார்த்தோம். கோயிலை நடுநாயகமாக வச்சு 4 வீதிகள் அமைச்சு அழகாக வடிவமைச்சு கொடுத்தாரு இல்லையா, அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தடாதகை பிராட்டியார் பிறக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜெயத்வஜ பாண்டியன் யாரோட மகன் ஞாபகம் இருக்கா? இந்த குலசேகர பாண்டியன் அந்த ஊரை கட்டுவிச்சார் இல்லையா, குலசேகர பாண்டியன் அவருடைய மகன் தான் மலையத்வஜ பாண்டியன். மலையத்வஜ பாண்டியன் தன்னோட தந்தையை போலவே சீரும் சிறப்போட அந்த மதுரையை வந்து அரசாண்டுட்டு வராரு. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வேணுங்கிற உதவிகள் செய்கிறாரு. நித்தியமாக 3 நேரமும் சிவபூஜை செய்து வராரு. அந்த சுந்தரேஸ்வர பெருமானையே வணங்கி வர்றார். அவர்கிட்ட ரொம்ப பெரிய குதிரைப்படை, யானைப்படி, யானைப்படை, தேர்ப்படை இதெல்லாம் இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போர் செய்யறதுக்கு பலம் நிறைய இருக்குது. அதனால் மற்ற ஊர் மன்னர்கள் எல்லாம் அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கிறாங்க. ஆனாலும் கர்வம் இல்லாமல் பெரியோர்களெல்லாம் மதித்து நடந்து வராரு மலையத்வஜ பாண்டியன். அவரோட மனைவி பேர் காஞ்சனமாலை. ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் காஞ்சனமாலை, ரொம்ப நல்லவங்க, குணவதி. இப்படிப்பட்ட மன்னனுக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாக்கியம் மட்டும் இல்லை, அது என்னது, புத்திர பாக்கியம் இல்லை. தனக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் இருக்காத விரதம் இல்லை, செய்யாத யாகம் இல்லை, எல்லாம் இருந்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. ஏதாவது ரொம்ப விசேஷமாக ப்ரெஷியஸாக ஏதாவது ஒன்று கிடைக்கணுன்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி இவங்க பல வருஷ காலங்கள் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக, உமாதேவியாரே பார்வதி தேவியே வந்து குழந்தைய பிறக்க போகிறாங்க இல்லையா, அப்போது அவங்க அதுக்காக தவமாக தவம் இருந்து அந்த குழந்தை வேணும் அப்படின்ற ஆவல் மேலோங்கி ஒரு நிமிஷமும் ஏங்கி 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 கிடச்சிருச்சுன்னா அதனோட அருமை தெரியாமல் போயிடும். அப்போது அதை ஏங்கி 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 தவமாக சர்வசதா காலமும் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் கையில் வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தேவியாரே குழந்தையாக பிறக்க போகிறாங்கன்னா அவங்கள எவ்வளோ நல்லா வச்சுக்கணும், அவ்வளோ நல்லா வச்சுக்கணும்னு வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் மாதிரி நமக்கும் கல்யாணம் ஆச்சு, சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டி வேண்டி நிமிஷமும் பல காலங்கள் தவமிருந்து தனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடச்சிதுன்னா அப்போது அந்த குழந்தைய ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க இல்லையா. அதுக்காக அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல், புத்திர பாக்கியம் இல்லாமல் இறைவன் வந்து காத்திருக்க வைக்கிறார். அப்போது இவங்க நிறைய விரதம் இருக்காங்க, நிறைய யாகம் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இல்லாத சொத்தோ அவங்கக்கிட்ட இல்லாத செல்வமோ கிடையாது, நிறைய செல்வம் இருக்குது. அப்போது இவ்வளவு செல்வம் இருந்தால் இருக்கிறதுலையே மேன்மையான யாகம் தானே செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு ரொம்ப உயர்வான யாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த யாகத்திலேயே உயர்வான யாகம் எதுன்னா அஸ்வமேத யாகம் தான். அப்போது இந்த யாகம் வந்து 1-2 இல்லை, 100 யாகம் செஞ்சால் எப்பேற்பட்ட வேண்டுகோளும் இறைவன் வந்து கொடுத்துருவாராமா. அதனால் வந்து அஸ்வமேத யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 99 அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாம் அவ்வளவு செல்வம் இருக்கு இல்லையா இந்த ராஜா கிட்ட, அவர்கிட்ட இல்லாத செல்வமோ அவர்கிட்ட இல்லாத ஒரு எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால் அவர் வந்து ஈஸியாக 99 அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சு பிடிச்சிடுறாரு. 100வது யாகம் செய்யும்போது இந்திரன் வந்து தடுத்துடுறாரு. ஏன் தெரியுமா, இந்திரலோகம் இந்திரன்றது வந்து ஒரு பதவி மட்டும்தான். 100 அஸ்வமேத யாகம் செஞ்சால் யார் 100 அஸ்வமேத யாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்திரன் பதவி வந்து கிடச்சிடும். இவர் 99 முடிச்சிட்டாரு. 100வது யாகம் செய்யும்போது இந்திரனுக்கும் பயம் வந்துடுது. அச்சச்சோ, இவர் சக்சஸ்ஃபுல்லாக 100வது யாகத்தை அஸ்வமேத யாகத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா என்னாகும், என்னோட இந்திரன் பதவி அவருக்கு போயிடுமே அப்படின்ட்டு அவர் குடுகுடுன்னு ஓடி வர்றாரு, வந்து நிறுத்துறாரு. யாகம் வந்து நீ ஏன் அஸ்வமேத யாகம் செய்கிற அப்படின்னு மலையத்வஜனை பார்த்து இந்திரன் கேட்குறாரு. ஒரு குழந்தை வேண்டிதான் நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த மலையத்வஜ பாண்டியன் செய்கிறார். குழந்தை வேணும்னா வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்ப்பா, இதுக்கு ஏன் நீ வந்து அஸ்வமேத யாகம் செய்கிற அப்படின்னு இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு, யாகத்தை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய பதவி நிலைக்கணும் இல்லையா. அஸ்வமேத யாகம் அதோடு நின்றுடுச்சு. புத்திர காமேஷ்டி யாகத்தை வந்து மன்னன் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு. இந்த புத்திர காமேஷ்டி யாகம் இவர் செஞ்சு முடிக்கும்போது அக்னி குண்டத்திலிருந்து ஒரு 3 வயசு குழந்தை, அழகான ஒரு குழந்தை, நல்ல ஜகஜோதியாக, ரொம்ப ரொம்ப கண்ணு மூக்கு வாயெல்லாம் திருத்தமாக அழகாக ரொம்ப பிரிட்டியாக இந்த அக்னியிலிருந்து ஒரு 3 வயசு குழந்தை எழுந்து வருது. எழுந்து வந்து காஞ்சனமாலை, அவங்க தானே அரசி, மாலையினோட மடியில் வந்து உட்கார்ந்துக்குது. காஞ்சனமாலையை கட்டி தழுவி ரொம்ப அன்பாக இருக்குது. அந்த குழந்தைய வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த மன்னனும் அரசியும். காஞ்சனமாலையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தனக்கு இவ்வளோ அழகான குழந்தை வந்து நம்ம யாகம் செஞ்சு முடித்ததுமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது இது வந்து இறைவனுடைய வரப்பிரசாதம், இறைவன் கொடுத்த குழந்தை இது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது குழந்தையினுடைய பேரழகுக்கு வந்து திருஷ்டி போல ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து 3 தனங்கள் வந்து குழந்தைக்கு வந்து இருக்குது. அதனுடைய நெஞ்சில் வந்து 3 தனங்கள் இருக்குது. எல்லாருக்கும் 2 தான் இருக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து 2 தான் இருக்கும். ஆனால் இவருக்கு இந்த குழந்தைக்கு மட்டும் 3 இருக்குது. அதை பார்த்ததும் இது என்ன வித்தியாசமாக 3 தனங்கள் இந்த குழந்தைக்கு இருக்கே அப்படின்னு காஞ்சனமாலைக்கு கவலையாயிடுச்சு. இப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் அசரீரி வந்து கேட்குதாம்மா, என்ன சொல்லுது, காஞ்சனமாலா கவலைப்படாது, இது வந்து ஒரு காரணமாகத்தான் 3வது தனம் வந்து இந்த குழந்தைக்கு இருக்குது. எதுக்காக அப்படின்னா, அவங்க திருமண வயதில் பருவ வயதில் வந்து அவங்க யாரை கணவனாக அடையணுமோ அவங்கள பார்த்தா இந்த 3வது தனம் வந்து மறைஞ்சிடும். அந்த ஒரு குறிப்பு தெரியறதுக்காகத்தான் அவங்களுக்கு 3 தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி வந்து சொல்லுது. தெய்வக்குரல் அவங்க சொல்லும்போது அந்த தெய்வக்குரலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வக்குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா, பருவ வயதில் வந்து தன் கணவனை தடாதகை சந்திக்கும் சமயம் 3வது ஸ்தானம் மறைந்துவிடும் அப்படின்னு அந்த தெய்வக்குரல் வந்து சொல்லுது. அவே வந்து அந்த குழந்தைய குழந்தைன்னு சொல்லாமல் தடாதகை அப்படின்னு பேர் சொல்லி குறிப்பிட்டதுனால தடாதகை அப்படின்ற அந்த பேரையே மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் அரசியும் அரசனும் வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தடாதகையோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகான குழந்தை, அழகாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து, பார்வதி தேவியே இல்லையா, உமாதேவியாரே தான். அப்போது அழகுக்கு கேட்கவா வேணும், அதனுடைய பிஞ்சு காலில் வந்து தங்க கொலுசு, தண்டை, பட்டுப்பாவாடை, பட்டு சட்டை, முத்து மாதிரி அழகான பல், குயில குயில போல ரொம்ப இனிமையான குரல், சங்கு மாதிரி நிறம். குழந்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் தடாதகை பிராட்டியார். அந்த புன்னகை, புன்னகையோட அழகுக்கு வந்து வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. குழந்தைக்கு தடாதகைன்னு பேரிட்டு பாசத்தோடு வளர்த்து வராங்க மலையத்வஜ பாண்டியனும் அவங்க அரசி காஞ்சனமாலையும். அவ அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கிடச்ச குழந்தை இல்லையா, அதனால் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணுமோ அவ்வளவும் சொல்லித்தராங்க. வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், போர்பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்க்குறாங்க. அந்த தடைக்கு வந்து கண் பார்த்தா மீன் மாதிரியே வடிவோட அழகாக இருக்கும். ஆமாம், அதனால் மீனை போல கண்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு காரண பேரும் அமைஞ்சிடுது. யாகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அம்பாளே வந்து குழந்தையாக பிறக்கிறாங்களா? இல்லை, இவங்களுக்கு மட்டும் எப்படி அம்பாள் குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க? அதுக்கு முற்பிறவியில் காஞ்சனமாலை செஞ்ச புண்ணியமே மீனாட்சி வந்து 3 வயது குழந்தையாக அவங்களுக்கு அவதரிக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, முந்தன ஜென்மத்தில் காஞ்சனமாலை வந்து வித்யாவதி அப்படிங்கிற பெயருடைய ஒரு கந்தர்வராஜனுடைய மகளாக பிறக்கிறாங்க. அந்த கந்தர்வராஜாவோட பெயர் வந்து விஸ்வாவசு. வித்யாவதியோட இசைத்திறமையை கேட்டு மயங்காதவங்களே கிடையாது. வித்யாவதி யாரு? காஞ்சனமாலை தான். பிறவியில் வித்யாவதியாக பிறந்திருக்காங்க. வித்யாவதியோட இசைத்திறமையை கண்டு மயங்காதவங்களே கிடையாது. அவ்வளவு பெரிய கந்தர்வராஜனுடைய மகளாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக தன்னை எப்பவுமே வந்து பக்தியில் ஆழ்த்திட்டு இருப்பாங்க. அரசனுடைய மகள் வந்து எவ்வளோ உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கலாம், இந்த வித்யாபதி வந்து பார்த்தா ருத்ராட்சம் மட்டுமே தான் போட்டிருப்பாங்களாம். பூசிக்கிறது என்ன பூசிப்பாங்க? விபூதி பூசிப்பாங்க. வாசனை பொருள், விதவிதமான மலர்கள், உலகியல் வாழ்க்கை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சக்தி வழிபாட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் யார்? உமாதேவியார் தான். இப்போ தெரியுதா ஏன் வந்து உமாதேவியார் வந்து பிறந்தாங்க இவங்களுக்கு காஞ்சனமாலைக்குன்னு? இன்னும் இவங்க அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பிறந்துடல. உமாதேவியாரை வந்து மகளாக பெற்றெடுக்க முற்பிறவியில் வித்யாபதி காஞ்சனமாலை வந்து எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஒரு தை மாத பிறப்பு, அதான் தை மாதம் முதல் தேதி அன்னைக்கு தந்தைக்கிட்ட அனுமதி வாங்கி கடம்பவனம் வந்து சேர்றாங்க வித்யாபதி. எப்பாடுபட்டாவது தேவியை வந்து நேரில் பார்த்துடணும், இந்த உமாதேவியை வந்து நேரில் பார்த்துடணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. முதல்ல குளத்தில் நீராடி விநாயகரை துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 108 குடத்தில் வந்து புண்ணிய தீர்த்தங்கள், நிறைய கங்கை, யமுனை, காவேரி இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து கொண்டு வந்த நீரை தேவியோட சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. அப்புறம் தேவியை ரொம்ப அழகாக ஆடை ஆபரணங்கள், மணம் மிக்க மலர்கள் இதனால் வந்து அலங்கரிக்கிறாங்க. சந்தனம், பன்னீர் அந்த மாதிரி வாசனை திரவியங்களால் இன்னும் மணம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தினமும் 1008 நீரோர்பல மலர்கள். இந்த நீலோத்பல மலர் வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? விராவதம் போட்டு மிதிச்சது இல்லையா ஒரு நீலோத்பல மலர், அது வந்து ஒரே ஒரு மலர். அந்த ஒரு மலர்னாலும் அது வந்து சிவபிரசாதம், சிவபெருமானுக்கு சூட்டினதுனால அது இன்னுமே மேன்மையானது. அந்த மாதிரி 1008 நீலோத்பல மலர்களை கொண்டு மாலை கட்டி தேவிக்கு சூட்டி அழகு பார்க்குறாங்களாம் இந்த வித்யாவதி. ஆனாலும் தேவி அவ்வளோ சீக்கிரம் பிரத்யட்சமாகலை. உடனே வந்துடுவாங்களா தி உமாதேவியார், அவங்க வந்து ஒருத்தருடைய பக்தியை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க இல்லையா. அதனால சரி எவ்வளோ தூரம் இந்த வித்யாபதி வந்து நம்மளை வணங்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சு பார்க்குறாங்க. பல கடந்து போகுது, காலம் கடந்தாலும் அவங்களுடைய அந்த தவம் வந்து குறையறதில்ல. எங்கள் சைவ சித்தாந்தம் ஆசிரியர் கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவாங்க, குள்ளே போகும்போது முதல்ல வந்து கை வந்து இடுப்புக்கு கீழே போகக்கூடாதாம். கோயிலுக்குள்ளே வரும்போது ரொம்ப பக்தி சிரத்தையோடு வர்றவங்க வந்து முதல்ல தலைக்கு மேலே கை வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கை வலிக்கும், நெஞ்சுக்கிட்ட கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கையை வந்து நெஞ்சுக்கிட்டே வச்சுட்ருக்க முடியாது. அப்புறம் ரொம்ப வலிக்குது, டயர்டாகிடுது, ஒரு சோம்பேறித்தனம் வருது. உடனே இடுப்புக்கிட்ட கொண்டு வந்து இப்படி கையை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கைக்கு இன்னொரு கையை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுவாங்களாம். அதாவது பக்தி சரத்தை அவ்வளவுதான். என்னமோ கையை வந்து கை வலித்தாலும் பரவாயில்ல, தோல் வலித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பக்தி சரத்தையோடு இருக்கிறவங்க வந்து எந்நேரமும் தலைக்கு கை கோயிலுக்குள்ளே வந்தால் இடுப்புக்கு கீழே கை போகக்கூடாதாம்மா. அதே மாதிரி கோயிலுக்கு கொண்டு வர பொருட்கள், இப்போ நம்மலாம் வந்து ஒரு பிக்ஷாப்பர் பேக்கில் வந்து சாமான் கோயிலுக்கு கொண்டு போகிற பிரசாதமாகட்டும், மலர் மாலைகள், அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பிக்ஷாப்பர் பேக்கில் போட்டு அதை ஸ்டைலாக கீழே பிடிச்சி நடந்து கொண்டு வரோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஓவியங்களில் அதிலலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தட்கள் இதிலலாம் வச்சு ஒன்று தோளில் வச்சுருப்பாங்க, இல்லை தலையில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நெஞ்சுக்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. அதுதான் வந்து முறையான முறை அப்படின்னுட்டு எங்கள் ஆசிரியர் ஐயா கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவார். மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற அந்த பக்தி வந்து குறையலை. ஆரம்பிக்கும் போது ரொம்ப 1008 நீரோத்பல மலர்கள் கொண்டு பூ கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறாங்க, தேவி பிரத்யட்சமாக தோன்றலை. அதுக்காக வந்து அவங்களுடைய டயர்ட் ஆகலை. தேவி வந்து அங்கே சியோ பக்தியோ வந்து அங்கே குறைச்சிக்கலை. மேலே நாட்கள் போக 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 அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பக்தி, அமளிமை, டிட்டர்மினேஷன் எல்லாம் ஜாஸ்தியாகும். இருக்க இருக்க கடுமைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க தன்னுடைய விரதத்தை வந்து, இருக்க இருக்க கடுமையாக்கிக்கிட்டே போகிறாங்க. முதல் மாதம் வந்து முதல் ஒரு மாதம் வந்து ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு வராங்களாம். அடுத்த மாதம் பகல் பூரா பட்டி இருந்து நைட்டு இரவில் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க. அடுத்த மாதமும் இல்லை, மூன்றாவது மாதம் வந்து யாராவது மூன்றாவது மாதம் அந்த நைட்டு சாப்பிட்றதையும் விட்டுட்டாங்களாம். யாராவது ரொம்ப வற்புறுத்தினா மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்களாம். மூணாவது மாதம் சாப்பாடே கிடையாது, வெறும் கீரை பழம் மட்டுமே தான். அந்நாசம் கீரையும் விட்டுட்டாங்க, பழத்தையும் விட்டுட்டாங்க, சாப்பாடை டோட்டலாக விட்டுட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க? எள்ளு பின்னாக்கு. எள்ளு பின்னாக்கு தான் அவங்களுக்கு சாப்பாடு. இந்த மாதம் அதையாவது சாப்பிட்டாங்க. ஆறாவது மாதம் அதையும் குறைச்சிட்டாங்க, எந்த பலனும் இல்லை. தேவி வந்து தோன்றவே இல்லை. இவங்க ஆசை தேவியை பார்க்கணுன்றது தான். ஆனால் 6 மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறாங்க, இருக்க இருக்க விரதத்தினுடைய கடுமை ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் தேவி வந்து வரவே இல்லை. 7வது மாதம் வெறும் பால், பால் மட்டுமே சாப்பிட்டு வராங்க. 8வது மாதம் பாலையும் விட்டுட்டாங்க, நீர், வெறும் நீர். 9வது மாதம் வந்து நீரை கூட நிறைய குடிக்கக்கூடாது, இந்த புல்லுனுடைய நுனியில் வந்து பனி நீர் இருக்கும் இல்லையா, அந்த பனி நீரை மட்டும் குடிக்கிறாங்க. ஒரு நீர்னா கூட கையில் முகர்ந்து கை நிறைய தண்ணீர் குடிக்கலாம், ஆனால் புல்லு நுனியில் இருக்கிற அந்த பனி நீர் எவ்வளவு இருக்கும், ஒரு சின்ன துளி. அந்த பனி நீரை குடித்து அவங்க வந்து 9வது மாதம் உயிர் வாழ்கிறாங்க. 10வது மாதம் அதுவும் நிறுத்தியாச்சு, வெறும் காற்று. அதுக்கப்புறம் மூச்சு விடுறது கூட நின்று போச்சு. இப்படி படிப்படியாக படிப்படியாக இன்னும் இன்னும் கடுமையாக்கி 1 வருஷ காலம் கஷ்டப்பட்டு தவம் இருக்கிறாங்க. அப்போது சிவபெருமான் வந்து தேவியை அனுப்பி வைக்கிறாரு, நீ இதுக்கு மேலேயும் வந்து அவளுடைய வந்து சோதிக்கிறது நல்லதில்லை, நீ போய் 3 வயது குழந்தையாக காட்சி அளி அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய ஃபுல் ஃபார்ம் தேவி வந்து அவங்க உருவ முழு நம்ம அக்கம்னால ஆக்சுவலி பார்க்கறதுக்கு இந்த கண் உலகியல் கண் வந்து நமக்கு பத்தாது. ஏன்னா 1000 கோடி சூரியனை ஒன்றா பார்த்தா எவ்வளவு ஒளி பொருந்தி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒளி பொருந்தி இருக்கிறவங்க வந்து தேவி. ஆனால் 1000 கோடி சூரியன் வந்து ஒன்றா இருந்தாலும் குளுமையாக இருப்பாங்களாம்மா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாமாவளி வரும்போது இதெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கும். தேவி தோன்றுட்டா எப்படி இருக்கும்னா, 1000 கோடி சூரியன், ஒரு சூரியனை வந்து நம்ம டே டைம்லயே பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு, நம்மளால வெயிலில் வெளியில் போக முடியல. அது ஒரு சூரியன், 1000 கோடி சூரியன் ஒன்றா இருந்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்கும் நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட தேவி தோன்றுவாங்களாம். ஆனால் 1000 கோடி சூரியன் ஒன்றா இருந்தாலும் நமக்கு சூரியனுடைய வெப்பம் தெரியாது. ஆனால் தேவி வந்து மென்மையானவங்க இல்லையா, தாய்மை உள்ளத்தோட கூடிய மென்மையானவங்க. அந்த தாய்மை உள்ளத்தினுடைய குளிர்ச்சியை வந்து நம்ம அனுபவிக்கலாம். சந்திரனுடைய குளிர்ச்சியும் சூரியனுடைய பளிர் வெளிச்சமும் நமக்கு வந்து இருக்கும். அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது இல்லையா, பார்க்குற அளவுக்கு நமக்கு இந்த கண் பத்தாது, அதுக்கு வந்து ஞான கண் தேவை. அதனால் பெருமான் வந்து 3 வயது சின்ன குழந்தையா நீ போய் காட்சி கொடு அப்படின்னு சொல்லி அவங்களால எந்த உருவத்தை வந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அவங்க அறிவுக்கு எவ்வளவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீ போனால் போதும் அப்படின்னு சொல்லி 3 வயசு குழந்தையா போ சொல்கிறாரு. வந்து 3 வயது குழந்தையா காட்சி அளித்து என்ன வரம் வேணும் வித்யா அப்படின்னு கேட்குறாங்க. மஞ்சள் பட்டு பாவாடை சட்டை, மஞ்சள் மலர், சர்வாலங்கார பூஷதையா குட்டி குழந்தையா தேவி வந்து நிற்கிறத பார்த்ததும் வித்யாபதி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, விழுந்து வணங்குறாங்க. ஒரு குட்டி குழந்தைய பார்த்தா நமக்கு என்ன தோணும், உடனே தூக்கி வச்சுக்கணும், கொஞ்சணும், நம்மளே வச்சுக்கணும், நிறைய நேரம் வச்சு கொஞ்சி விளையாடணும் அப்படின்னுலாம் தோணும்ல. அது மாதிரி தேவியை பார்த்ததும் வித்யாபதிக்கும் எவ்வளோ அழகாக இருக்காங்க தேவி, நம்ம கூடயே நம்மளே வச்சு சோறுட்டி பாலாட்டி பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துடுது. தேவி வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உமாதேவி கேட்டதும் அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்களாம், நீ எனக்கே மகளாக வந்து பிறக்கணும்மா, நான் வந்து உன்னை அம்மாவாக வச்சு உன்னை அழகாக சீராட்டி பாலூட்டி உன்னை நான் தாளாட்டி வளர்க்கணும், நான் உன்னையை தூக்கி வச்சுக்கணும், நான் உன்னை ஆசையாக என் நேரமும் தூக்கி தூக்கி கொஞ்சிகிட்ருக்கணும் அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க. உடனே அதுவும் இவ்வளவு கடுமையான சோதனைகளை தாண்டியிருக்காங்க இல்லையா, சரி உனக்கு இந்த உருவம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, நான் இந்த உருவத்தோடையே உனக்கு வந்து மகளாக பிறந்து உன்னை நான் கட்டி தழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க கேட்ட வரவத்தை வந்து கொடுத்துட்றாங்க. நீ எனக்கு இப்படியே குழந்தையாக வேணும், நான் உன்னை கட்டி தழுவிக்கணும், நான் உன்னை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு வந்து வித்யாபதி கேட்குறாங்க. உடனே தேவியும் வந்து சரி இந்த உருவத்தோடையே நான் வந்து உனக்கு மகளாக பிறந்து பிறக்கிறேன், நீ என்னை கட்டி தழுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பிறவியில் நீ பாண்டியனுடைய மனைவியாக, மலையத்வஜ பாண்டியனுடைய மனைவியாக இருக்கும்போது நீ கேட்குறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சிட்டு தேவி மறையிறாங்க. அதனால தான் தேவி மீனாட்சியாக அவதரித்து காஞ்சன மாலை மடியில் அமர்ந்து அவங்கள கட்டி தழுவி கொள்கிறாங்க. தேவி மீனாட்சியாக அவதரித்து மதுரையை ஆண்டது வந்து இறைவனுடைய விருப்பம், திருவுள்ளம் அப்போ தானே அவர் வந்து சுந்தரமூர்த்தியா தேவியை திருமணம் செஞ்சு வைகைய வந்து பூமிக்கு கொடுக்க முடியும். வைகை ஆறு எப்படி வந்ததுன்னெல்லாம் இன்னும் கதை இருக்கு, பூமிக்கு கொடுக்க முடியும் இல்லையா. இது வந்து இதுக்கெல்லாம் வந்து அவருடைய இந்த திருவிளையாடலுக்கு எல்லாம் வந்து தேவி அங்க பிறக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம பின்னால பார்க்க போறோம். உமாதேவியை வந்து பாண்டியன் மகளாக அவதரிக்க செய்ததே இறைவனுடைய நாலாவது திருவிளையாடல். சரி, இந்த நாலாவது திருவிளையாடல் கேட்டா நமக்கு என்ன பேரு? குழந்தைங்க வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. எல்லாம் இந்த தேவி அவதரிக்கிற இந்த திருவிளையாடல் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஐதீகம். இது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில இது நடந்தும் இருக்கு. குழந்தைகளா, நாளைக்கு உங்களை ஐந்தாவது திருவிளையாடல், பெருமானுடைய ஐந்தாவது திருவிளையாடலோட நம்ம வந்து சந்திக்கலாம். சரியா, வணக்கம்.